புத்தகத்தின் பெயர் நீலாமாலா. அத்தியாயம் 2. அம்மாவுக்கு ஆபத்தா. வாசிப்பவர் கிருத்திகா மது. விழா முடிந்ததும் கலெக்டர் தம்முடைய காரிலேயே பரமசிவம் பிள்ளையையும் தலைமை ஆசிரியர் தனிகாச்சலத்தையும் ஏற்றி கொண்டார். அந்த பெண் வீடு எங்கே இருக்கிறது? டிரைவருக்கு வழி சொல்லுங்கள் என்றார் கலெக்டர். சிறிது நேரத்தில் கலெக்டரின் கார் ஊரின் கடைசியில் இருந்த குடிசை பகுதிக்கு வந்தது. அப்போது 8 இருக்கும். இதோ இந்த குடிசைதான் என்று கூறி தலைமை ஆசிரியர் ஓர் குடிசையை காட்டினார். டிரைவர் காரை அந்த குடிசையின் முன்னால் நிறுத்தினார். கார் நின்றதும் எல்லாரும் வேகமாக கீழே இறங்கினார்கள். தலைமை ஆசிரியர் முன்னால் சென்றார். அந்த குடிசைக்குள் அறிக்கை விளக்கு மங்களாக எரிந்து கொண்டிருந்தது. எந்தவித சப்தத்தையும் காணோம். இன்னும் வைத்தியரது வீட்டிலிருந்து வரவில்லை போலிருக்கிறது என்றார் கலெக்டர். வைத்தியர் வீடு பக்கத்தில் இல்லை, அது இன்னொரு கோடியில் இருக்கிறது என்றார் பரமசிவம் பிள்ளை. அதே சமயம் குடிசைக்குள்ளிருந்து விளக்கை கையில் ஏந்தியபடி யாரோ வருவது தெரிந்தது. யார் என்று கேட்டார் தலைமை ஆசிரியர். திரியை தூண்டிவிட்டு விளக்கை தூக்கி பிடித்தது அந்த உருவம். அதே தலைமை ஆசிரியரா? இதோ எங்கள் எஜமானர். அது யார் தெரியவில்லையே என்றது அந்த உருவம். உடனே பரமசிவம் பிள்ளை, யாரது? மீனாட்சியா? உன்னை கருந்தேல் கொட்டினதாக யாரோ சொன்னார்களே என்று கேட்டார். கருந்தேலா? என்னை கொட்டியதா? யார் சொன்னது என்றாள் மீனாட்சி அம்மாள். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தனர். அப்படியானால் எல்லாம் பொய்தானா என்றார் தலைமை ஆசிரியர். பொய்யாக இருப்பதே நல்லது, மெய்யாக இருந்தால் பாவம் அந்த பெண் நீலா என்ன பாடுபடுவாள் என்றார் கலெக்டர். சரி மீனாட்சி, நீலா எங்கே? இங்கே வரவில்லையா என்று கேட்டார் பரமசிவம் பிள்ளை. பகலிலேயே பள்ளிக்கூடம் போனவள்தான், இன்னும் வரவில்லை என்று பதில் அளித்தாள் மீனாட்சி அம்மாள். உடனே தலைமை ஆசிரியர், இந்த அம்மாளை கருந்தேல் கொட்டி உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டதாகவும் சத்திரத்திற்கு பக்கத்தில் இருக்கிற தர்மலிங்க வைத்தியரிடத்திலே தூக்கி போயிருக்கிறதாகவும் சொன்னார்கள். அதனாலே நீலா தர்மலிங்க வைத்தியர் வீட்டுக்குத்தான் ஓடியிருப்பாள், பாவம் என்றார். என்னம்மா, உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றுமில்லையே என்று மீனாட்சி அம்மாளை பார்த்து கேட்டார் கலெக்டர். கடவுள் அருளாலே என் உடம்பு நன்றாகவே இருக்கிறது, நீலா மனசுதான் என்ன துடிதுடிக்குமோ என்றார் மீனாட்சி அம்மாள். சரி, நாம் காரை எடுத்துக்கொண்டு வைத்தியர் வீட்டுக்கு போவோம். வழியிலேயே நீலா வருகிறாளா என்று பார்த்து கொண்டே போகலாம் என்றார் கலெக்டர். எல்லாரும் காரின் அருகிலே சென்றார்கள். ஏறப்போகும் சமயம் அதோ யாரோ ஓடி வருவது போல் தெரிகிறதே என்றார் டிரைவர். யாவரும் கூர்ந்து பார்த்தனர். சந்தேகமில்லை, ஓடி வருவது நீலாவேதான். தன் குடிசையின் முன்னால் கார் நிற்பதையும் காரை சுற்றி பெரிய மனிதர்கள் நிற்பதையும் மங்கிய நிலவு வெளிச்சத்தில் கண்டாள் நீலா. உடனே அம்மா என்று கதறிக்கொண்டே குடிசையை நோக்கி தாவினாள். வாசலில் நின்று கொண்டிருந்த அம்மா, நீலா கண்ணு, நீ எங்கே போயிருந்தாய்? என்ன நடந்தது என்று ஆவலாக கட்டி அணைத்து கொண்டு கேட்டாள். அம்மா, உங்களை கருந்தேல் கொட்டி உயிருக்கே ஆபத்து என்று. நீலா, நான் நன்றாகத்தானே இருக்கிறேன், யாரோ கதை கட்டி விட்டிருக்கிறார்கள். அம்மா, நீங்கள் விழாவிற்கு வருவதாக சொன்னீர்களே, வந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமோ? சரி, என்னதான் நடந்தது? புரியும்படி சொல்லு நீலா. நீலா நடந்ததை சொல்ல ஆரம்பித்தாள். அவள் சொன்னதை கலெக்டர், தலைமை ஆசிரியர், பரமசிவம் பிள்ளை, டிரைவர், இன்னும் அக்கம் பக்கத்தில் இருந்த பலரும் காது கொடுத்து கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். அம்மா, நீங்கள் பள்ளிக்கூடத்திற்கு வருவதாக சொல்லிவிட்டு வராமலேயே இருந்து விட்டீர்கள். நான் ஒவ்வொரு தடவை பரிசு வாங்கும் போதும் கூட்டத்தில் தேடி தேடி பார்த்தேன். பள்ளிக்கூடத்து வாசல் பக்கம் அடிக்கடி வந்து பார்த்தேன். உங்களை காணோம், வெள்ளிக்கோப்பையை வாங்குகிற போதாவது வந்து விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தேன், வரவில்லை. தலைமை ஆசிரியர் பேசிக் கொண்டிருந்த சமயம் பள்ளியின் முன்னாலே வந்து தெருவை பார்த்து கொண்டு நின்றேன். அப்பொழுது முரளி வந்து, உன் அம்மாவை கருங்கேல் கொட்டி விட்டதாம், சத்திரத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற தர்மலிங்க வைத்தியர் வீட்டிற்கு தூக்கி கொண்டு போயிருக்கிறார்களாம். உன் அம்மா பிழைப்பதே கஷ்டம்தானாம், யாரோ ஒரு அம்மா சொன்னார்கள் என்றான். அப்புறம் என்னால் ஒரு வினாடி அங்கே இருக்க முடியுமா? உடனே வேக வேகமாக சத்திரத்து பக்கம் ஓடினேன். அங்கே வைத்தியர் சின்னையிலேயே உட்கார்ந்து வெற்றிலை பாக்கு போட்டுக் கொண்டிருந்தார். என் அம்மா வந்தார்களா என்று கேட்டேன். இல்லையே என்றார் வைத்தியர். எனக்கு மேலும் பயம் ஏற்பட்டு விட்டது. ஏன் நீலா பயப்படணும், வைத்தியர் தான் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டாரே. நீலா சிரித்துக் கொண்டே, இப்போது நான் பயப்படவில்லை, ஆனால் அப்போது பயந்து போனேன். அம்மாவை தூக்கி கொண்டு போகிற போது வழியிலே ஏதாவது ஆகியிருந்தால் வீட்டுக்கே திரும்ப கொண்டு போயிருப்பார்களோ என்று நினைத்து மிகவும் வேதனையோடு ஓடி வந்தேன். இங்கே வருகிற போது வீட்டுக்கு முன்னால் காரும் பெரியவர்களும் நிற்கிறதை பார்த்து என்னவோ ஏதோ என்று பயந்து போனேன். என் அம்மா நல்லபடியாக இருக்க வேணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டேன். நல்ல வேலை, கடவுள்தான் காப்பாற்றினார் என்றார் நீலா. நீலா சொன்னதை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தலைமை ஆசிரியர், சே, இப்படியும் ஒரு விளையாட்டா? வீண் வதந்தியை கிளப்பி விட்டு வேடிக்கை பார்ப்பதா? ஒருவனுக்கு வேடிக்கை, எத்தனை பேருக்கு வேதனை என்று ஆத்தரித்துடன் கூடினார். நீலா, முரளிதானே உன்னிடம் போய் சொன்னது? என் தந்தை மகன் முரளிதானே? வரட்டும், அவனை நான் என்ன செய்கிறேன் பார் என்று சீறினார் பரமசிவம் பிள்ளை. பாவம் முரளி என்ன பண்ணுவான்? அவனிடத்தில் யாரோ ஒரு அம்மா சொல்லியிருக்கிறார்கள். என்னை அவனுக்கு நன்றாக தெரியும் என்பதால் உடனே போய் நீலாவிடம் சொல்லியிருக்கிறான். அவன் மேல் குற்றம் சொல்லக்கூடாது என்றாள் நீலாவின் அம்மா. இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே விழா முடிந்தது. நடந்து வந்தவர்கள் அங்கு வந்து சேர்ந்து விட்டனர். நீலாவின் குடிசையின் முன் கலெக்டரின் காரும் ஒரு சிறு கூட்டமும் நிற்பதைக் கண்டு அவர்களுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை. பிறகு அங்கிருந்த சிலரை கேட்டு நடந்ததை தெரிந்து கொண்டார்கள். இதோ இவையெல்லாம் தான் நீலா வாங்கிய பரிசுகள். ஒவ்வொரு தடவை பரிசு வாங்கியதும் என்னிடத்திலேயேதான் தந்து வைத்தாள் என்று கூறினாள் நீலாவின் தோழியான கோமளா. இரண்டு கைகளாலும் தூக்கி வந்த பரிசுகளை அவள் மீனாட்சி அம்மாளின் முன்னால் வைத்தாள். அறிக்கையின் விளக்கில் அவைகளை பார்த்தாள் மீனாட்சி அம்மாள். அப்போது கலெக்டர் தம்முடைய கார் டிரைவரிடம், காரை இப்படி குடிசைக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி முன் விளக்குகளை போடு என்றார். அவ்வாறே கார் நிறுத்தப்பட்டது. காரின் பிரகாசமான வெளிச்சத்தில் பரிசு பொருட்கள் பளிச்சென்று தெரிந்தன. கண்குளிர கண்டாள் மீனாட்சி அம்மாள். ஃபவுண்டன் பேனா, புத்தக பெட்டி, பிளாஸ்டிக் வாளி, பூக்கூடை, புத்தகம், எவர்சில்வர் தட்டு, வர்ணப்பெட்டி, அவை ஒவ்வொன்றையும் கையில் எடுத்து பார்த்தாள் மீனாட்சி அம்மாள். அப்பொழுது அவள் முகத்தில் சொல்ல முடியாத மகிழ்ச்சி பொங்கியது. நீலா முகத்தில் அந்த மகிழ்ச்சி இரண்டு மடங்காக பிரதிபலித்தது. அம்மா, இவர்கள்தான் நமது மாவட்ட கலெக்டர். இவர் கையாலேதான் இந்த பரிசுகளை எல்லாம் வாங்கினேன் என்றாள் நீலா. மீனாட்சி அம்மாள் கலெக்டரை கையெடுத்து கும்பிட்டாள். அம்மா, உண்மையிலேயே நீங்கள் பாக்கியம் செய்தவர்கள். உங்களுடைய பெண் படிப்பிலே பண்பிலே சிறந்தவளாக இருக்கிறாள். இவளை நீங்கள் நன்றாக படிக்க வைக்க வேண்டும். பரமசிவம் பிள்ளை வேண்டிய உதவியை செய்வதாக சொல்லியிருக்கிறார். நிச்சயம் அவர் சொன்னபடி செய்வார். இந்த பெண்ணின் படிப்பு சம்பந்தமாக என்னால் முடிந்த உதவிகளை நானும் செய்வேன் என்றார் கலெக்டர். உடனே மீனாட்சி அம்மாள், இவளுடைய அப்பா எத்தனையோ பேருக்கு உதவி இருக்கிறார். கடைசியிலே கூட ஒரு குழந்தைக்காக அவர் தம் உயிரையே கொடுத்தார். தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்கள். அவர் செய்த உதவியும் தியாகமும் தான் இப்படி உங்களை போன்ற நல்லவர்கள் உருவத்தில் வந்திருக்கிறது. எங்களாலே உங்களுக்கு எவ்வளவு சிரமம் என்று நன்றியோடு கூறினாள். மிஸ்டர் தனிகாச்சலம், அந்த வெள்ளிக்கோப்பையை இந்த இருட்டிலேயே கொடுக்க வேண்டாம். நாளை காலையிலே கொண்டு வந்து நீலாவிடத்தில் என் சார்பில் கொடுத்து விடுங்கள் என்று கூறி கலெக்டர் எல்லாரிடத்திலும் விடை பெற்றுக் கொண்டு புறப்பட்டு விட்டார். நீலாவின் அப்பா ஒரு குழந்தைக்காக உயிரை கொடுத்தார் என்பது அந்த பகுதியிலே உள்ள எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அது நடந்த மறுநாளே, அதாவது 8 ஆண்டுகளுக்கு முன்பாக, அந்த செய்தி எல்லா பத்திரிகைகளிலும் கொட்டை எழுத்துக்களில் வெளிவந்தது. அந்த செய்தி என்ன?